இப்போ மூணு பார்த்துட்டோம் கீதையில். இந்திரிய ராகத்வேஷம் இருக்கக்கூடாது, சாஸ்திரம்தான் பிரமாணம், அதில் ஸ்ரத்த வேணும். இது மூணையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ ஸ்ரத்த வச்சாச்சு. ஸ்ரத்த வச்சதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தை சொன்னதை ஒபே பண்ணுறோம். அப்போ ஒபே பண்ணுறத அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மூணாவது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்மச்சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வவிகதஜ்வரஹ. இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்லோகம் வந்து நம்ம கர்மா பண்ணுறதை பற்றி பேசுகிறது, நம்ம ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறது. ஏன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. இந்த ஸ்லோகம்தான் மெயின். இதை ஒட்டி நான் நிறைய ஸ்லோகம் கனெக்ட் பண்ணுவேன், ஆனால் இந்த ஸ்லோகம் தான் நான் மெயினாக வச்சுக்கிறேன். இந்திரியசேந்திரியசியார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்தித்தௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தித்தௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இகார்ஹசி சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதா ஸ்ரத்தாமயோயம் புருஷா யோ யச்ரத்த ச ஏவ சஹ. மூணு ஸ்லோகம் எடுத்துட்டுருக்கோம். அப்புறம் அடுத்தது எடுத்துக்கிறது என்னென்னா, மயி சர்வாணி கர்மாணி, மூணாவது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் 5 கண்டிஷன் போடுறார் கர்மா பண்ணுறதுக்கு. 5 நிபந்தனைகள் நாம் செயல் புரிவதற்கு. ஏன்னா நம்ம கர்மா பண்ணி ஆகணும், சும்மா இருக்க முடியாது. ஏன்னா மனசு ஓயாமல் என்னத்தையாக யோசிச்சுட்டே இருக்குது. அது சும்மா இருக்குது, தூக்கத்தில் வேணால் சும்மா இருக்குது, இல்லாட்டி சொப்னத்தில் என்னத்தையாக யோசிச்சுட்டு இருக்கு. முழித்த உடனே என்னென்னா அது உடனே அதுக்கு எதாவது வேலை கொடுக்கலன்னா அது குட்டிச்சாத்தான விட மோசமாக இருக்குது. சொல்கிறா இல்லையா, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறா. அதனால தான் நம்ம சாஸ்திரம் வந்து அதுக்கு எதாவது என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. அது ப்ராப்பராக என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கானா, அதுக்கு நமக்கு அனுகிரகம் வேணும். அது சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு இந்த லௌகிகமெல்லாம் உள்ளே போய் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு வேணும், நான் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும், எல்லாம் பண்ணணும், அதே சமயம் யாரையும் கூட வரமாட்டேன். நான் வந்து இந்த ஜென்மா நம்ம வேணும்னு யாராக கேட்டோமா? இப்போ திடீர்னு போய் கேட்குறோன்னு வச்சுங்க, நம்ம சுவாமிகிட்ட போய் யாராவது உங்கள்கிட்ட கேட்டேன் நான் இந்த பிறவி எனக்கு வேணும்னு ஒன்று கேட்டோன்னு வச்சுக்கோ, எதுக்கு எனக்கு என்னை பிறக்க வச்சேன்? தமிழில் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஏண்டா சாமி என்னை படைத்தேன், என்னை படைக்கையில் என்ன நினச்சேம்மா. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து யாரும் கேட்கலை, நமக்கு தெரியாது நம்ம ஏன் பிறந்தோம், நமக்கு யாராவது ரீசன் தெரியுமோ? அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த சரீரத்துலேருந்து எப்போ போகிறோம் தெரியுமோ? தெரியாது. தெனால்ராமன் கதை ஒன்று கேட்டிருக்களோ சொல்கிறேன், அதான் தெரியாதுங்கிறதுக்கா. என்ன பண்ணால், தெனால்ராமன் வந்து ராஜா சபையில் உட்கார்ந்துருக்கிறத எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரூ தெரியாது, சும்மா காலங்காலமாக சொல்கிற கதை. என்ன பண்ணால், ஒரு ஜோசியம் வந்தான் ராஜாவை பார்த்து, உனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் சாவுன்னா. இப்படியா சொல்லுவான். அவன் வந்து சொன்னான், தாய்மான் ரொம்ப சொன்னார், காலம் ஒரு மூன்றும் கருத்தில் வந்தாலும் அதை ஞாலம் தனக்கு உரையார் நல்லோர் பராபரமேன்னார். ஆனால் அதை விட்டுவிட்டு இவன் வந்து நீ போயிடுவேன்னா, இந்த தெனால்ராமனுக்கு கஷ்டமாகிடுது, இது ராஜாவுக்கு மனசை கூட கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா நான் அதை மறுக்கிறேன்ட்டான். அவர் சொல்கிறது தப்பு, நான் மறுக்கிறேன்னு. நீ என்ன எப்படி, நீ ஜோசியனே இல்லையே? இல்லை, நான் இப்போ பாருங்க அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவான், பக்கத்தில் அந்த அவன்கிட்ட கேட்பான், அந்த ஜோசியங்கிட்டே கேட்பான், உனக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு, நான் இன்னும் என்னோடய பேரனெல்லாம் பார்த்துட்டு தான் சாக போகிறேன் அப்படின்னா. அப்படியான்னு பக்கத்தில் ஒருத்தன் கத்தி எடுத்து டக்குன்னு தலையை வெட்டிவிட்டான். நீங்கள் என்ன பார்த்துடான்னு கேட்காதீங்க, வெட்டிவிட்டான். வெட்டின உடனே என்னடா வெட்டிவிட்டவனே அப்படின்னா ராஜா, பாருங்க அவன் ஜோசியம் பொய்யா போயிடுது இல்லையா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறீங்க, இவன் ஜோசியத்தில் நம்பர் எடுப்பாருங்க. அப்போ வெட்டிவிட்டான். இதுலேருந்து எதுக்கு தெரியறது, எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன சொல்ல வந்தேன்,
கண்டிஷன் ஃபார் கர்மா.
ஆ, கண்டிஷன் சொன்னோம், அதில் வேற ஒரு விஷயம் வந்தது.
எப்போ சாக போகிறோம்,
ஆ எப்போ சாக போகிறோம் நமக்கு தெரியாது. கரெக்ட், எப்போ சாக போகிறோம், எப்போ பிறந்தோம், எப்போ இப்போ பிறக்க போகிறோம்னு நமக்கு தெரியுமா? இந்த தேதியில் பிறக்க போகிறோம்னு தெரிஞ்சால் பிறந்தோம். ஜென்மா இருக்குது, இப்போது இருக்கிற ஜென்மாவை யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம எதோ பண்ணின்னு இருக்கோம். எப்போ போக போகிறோம் தெரியாது, என்னது ஆமாம் வருவது தெரியும், போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாதுங்கிறான் இல்லையா. அதனால் வருவது வந்துட்டோம், எப்படியோ வந்து வந்தாச்சு, ஜென்மா எடுத்தாச்சு, நம்ம கூட யாரும் வரப்போகிறதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிற வரைக்கும் அது எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, அந்த அஞ்சு கண்டிஷன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுரா. இதில் முதல்ல நாம் எடுத்துக்க வேண்டியது பாருங்கள், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, இது ஒரு லைன். சர்வாணி கர்மாணி நம்பர் ஒன், மயி சந்நியஸ்ய நம்பர் டூ. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா அத்தியாத்ம சேதஸ் நம்பர் த்ரீ. நிராஷீஹி நிராஷீஹி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுவரா. நான் பிரி அஞ்சு தான் சொல்ல போகிறேன். விகத ஜுவரா யுத்தியஸ்வ. இப்போ அத்தியாத்ம சேதசா நான் இப்படி ரீ அரேஞ்ச் பண்ணுறேன். அத்தியாத்ம சேதசா விகத ஜுவரா யுத்தியஸ்வ நிராஷீஹி நிர்மமா சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. கொஞ்சம் பிரிக்கவும் செய்யலாம் இதில், இருந்தாலும் அஞ்சு தான் சொல்லி எனக்கு பழக்கம். இப்போ அப்படி சொல்கிறேன், இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கூட்டலாம் போல் இருக்குது இதில் பார்த்தா. இருக்கட்டும், முதல்ல அத்தியாத்ம சேதஸ் அந்த வேர்டை எடுத்துக்கணும். இந்த அத்தியாத்ம சேதஸ் ரொம்ப முக்கியம். அத்தியாத்ம சேதஸ்ங்கிறதுக்கு ஆதிசங்கரர் கமெண்ட்ரியில் எழுதுகிறார், விவேக புத்தியான்னு எழுதுகிறார். அத்தியாத்ம சேதஸா விவேக புத்தியா. விவேக புத்தியான்னா என்ன அர்த்தம்? ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன் அபவுட் மை ஓன் லைஃப். என்னோடய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெளிந்த என்னோடய குறிக்கோள் என்ன, நான் அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும். நான் உங்களுக்கு நிறைய விதாந்த சுருக்கமாக சொல்கிறேன். நான் எப்போவும் மனசில் எந்த சூழ்நிலையிலும் நான் என்னோடய பேலன்ஸ் போயிடக்கூடாது. லைஃப்பில் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், என்ன ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் என்னோடய பேலன்ஸ் போயிடக்கூடாது. அதுதான் என்னோடய லட்சியம். அப்படி வச்சுப்போம். இல்லாட்டி இன்னொரு பாஷையில் சொன்னால், நிறைவாக இருக்கணும். என்றைக்கும் நான் நிறைவாக இருக்கணும், எப்போ நான் திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இதுதான் எனக்கு லட்சியம். சரி, இதுதான் எனக்கு லட்சியம்னு சொன்னால் அதுக்கு எது சாதனம்னா, எல்லோரும் அதுதானே விரும்புகிறோம். துக்கம் இல்லாத ஆனந்தந்தான் விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கையில் துக்கமும் தவிர்க்க முடியாது, சுகமும் தவிர்க்க முடியாது. எல்லாரும் இந்த ரெண்டையும் அனுபவிச்சு தான் ஆகணும். சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபதே. சுகஸ்யானந்தரம் துக்கம், துக்கஸ்யானந்தரம் சுகம், சக்கரவத் பரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச. துக்கத்தையும் சுகத்தையும் யாரும் தவிர்க்கவே முடியாது. இது மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கிடையில் நான் அந்த சுகத்தையும் துக்கத்தையும் எப்படி நான் பார்க்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து எனக்கு சுகம் வேணுமா ஞானம் வேணுமான்னு கேள்வி வரும். சுகம் வந்துட்டு போட்டோம், துக்கம் வந்துட்டு போட்டோம், சுகமும் துக்கமும் என்ன ஒன்றும் பண்ணாமல் இருந்தாச்சு என்னென்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே இருக்கிற ஐ தி செல்ஃப் தி சோல் வாட் எவர் யூ கால் இண்டிவிஜுவல். நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல். நான் இந்த இண்டிவிஜுவலுக்கு சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்னுடைய ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னை வந்து அப்படியே டல்லாக போய் உட்காந்துண்டு என்ன போகிறது போங்க லைஃபே பிரயோஜனம் இல்லை, எல்லாம் உழைச்சதெல்லாம் வீணாக போயிடுது அப்படின்னு உட்காரக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அதே சமயம் வந்து கிடச்சி கொடுத்துனா ஓன்னு குதிக்கப்படாது. துன்பத்தில் துடியாமல் இருக்க வேண்டும், இன்பத்தில் துள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் சிம்பிளாக சொன்னேன். இன்பத்தில் துள்ளக்கூடாது, துன்பத்தில் துடிக்கக்கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எத்தனை இன்பம் வந்தாலும் அதனால் கொஞ்சம் கூட அதனால் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருக்கணும். இதுதான் நம்முடைய லட்சியம். இதுக்கு பேர் தான் மோக்ஷம். இதுதான் சாஸ்திரிய பாஷையில் சொன்னால் மோக்ஷ. அத்வைத சித்தாந்தப்படி இங்கேயே இப்போவே மோக்ஷம். செத்த பிறகு சிவலோக வைகுண்டம் இல்லை. இங்கேயே இப்போவே நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாட் எவர் சுச்சுவேஷன் கம்ஸ். எனக்கு இந்த இண்டிவிஜுவலே ஒரு நிழல் மாதிரி இருந்தால் கூட போகும். இதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்ன்னு சொல்கிற போது இதுதான் என்னோடய லட்சியம். அது அடையிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, விஸ்டம் வேணும், ஞானம் வேணும். எப்படி இந்த ஞானம் கிடைக்கும், அந்த ஞானத்துக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாஸ்திரப்படி உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, இது மாதிரி சாஸ்திரங்களெல்லாம் படிக்கிறது தான். படித்து அந்த ஞானத்தை விருத்தி பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்கிற படித்து ஞானம் வராதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு, அசம்பிரதாயம். நிறைய நமக்குள்ளே நிறைய தப்பு தப்பாக எண்ணங்கள்லாம் பரவி விடுத்து, அதை நீக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. படிக்கிறத வந்து ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க, படிக்கிறது முக்கியம் இல்லை ஃபாலோ பண்ணணுங்கிறார். ரெண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், படிக்கிறதும் இம்பார்ட்டண்ட், ஃபாலோ பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். ஒன்லி ஃபாலோ பண்ணால் போகாது, நீங்கள் எவ்வளோ படித்த என்ன பிரயோஜனம், ஒரு அரை அவுன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கங்கிறான். நிறைய படித்தா தான் அரை அவுன்ஸாக ஃபாலோ பண்ண முடியும். இதில் படிக்கிறதும் ஈக்குவல், படிக்கிறதுல நமக்கு என்ன சோம்பேறித்தனம், நம்ம சாஸ்திரப்படி படிக்கிறது ஒரு பெரிய பூஜை. நித்தியம் படிக்கிறதுங்கிறது, சாஸ்திரம் கேட்குறதுங்கிறது ஒரு பெரிய பூஜை. பிரம்மயஜம் பஞ்சமகா யஜ்யத்தில் பிரம்மயஜம் ஒரு அம்சமானது. அதில் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரபதித்தவியம்னு வேதம் சொல்கிறது. அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். எதை படிக்கணும்னா, இந்த மாதிரி தத்துவ சாஸ்திரங்கள், ஃபிலாசபிலாம் படிக்கணும். படித்தாதான் நமக்கு வந்து இந்த இந்த பேலன்ஸ் மைண்ட், நான் சொல்கிறேனே இந்த மோக்ஷம், இந்த மோக்ஷம் வரும், மோக்ஷத்தை அனுபவிக்கலாம், சுகம். அந்த சுகத்துக்கு இந்த ஜீவன் முக்தி சுகம்னு சொல்லுவா. அந்த சுக அனுபவத்துக்கு ஞானம் வேணும், விஸ்டம் வேணும். விஸ்டத்துக்கு ஆச்சாரியால் விழுந்து விழுந்து இவ்வளோ பாஷ்யம் பண்ணி வச்சுருக்கார். படிக்கிறதுவே முடியல, ஒரு பேஜை நகர்த்துறதே பெரிய வேலையாக இருக்குது. அப்படி படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நம்ம தனியாகவும் படிக்கக்கூடாது, அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சு சொல்லி கொடுக்குற வாழ்க்கை போய் படிக்கணும். அதனால் ஆச்சாரியர்கள் சொல்கிறார், இது இந்த சாஸ்திரஜோபி சுவாதந்திரியன பிரம்மாநேஷனம் நகுரியாது. நீ எவ்வளோ வியாக்கரணம் உனக்கு படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் குருக்கிட்ட உட்காந்து படிக்கிற போது இருக்கிற அந்த அதிருஷ்ட சக்திக்கு ஈக்குவல் கிடையாது. ஆகையினால நீ வந்து முறையாக சாஸ்திரத்தை படிக்கணும். ஆனால் படிக்கணும்னா சில குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இத்தனை பேர், 9 மணிக்கு ஆரம்பிச்சது, இத்தனை நேரம் பாடம் நடந்துகிட்டே இருக்குது, இதுக்கு பொறுமை வேணுமா வேண்டாமா? சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கும் பொறுமை வேணும், கேட்குறதுக்கு உங்களுக்கும் பொறுமை வேணும், உடம்புலையும் பலம் வேணும், இத்தனை விஷயம் இருக்குது. அப்போது அதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், தகுதி வேணும். அந்த தகுதி என்னன்னு சொல்கிறதுன்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சுருக்கமாக சொன்னால் விவேக வைராக்கியம் வேணும். இங்கே உட்காந்துருக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஆற்றையெல்லாம் மறந்து, எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கணுமே. இங்கே உட்காந்துனே நான் சொல்லிகிட்டு இருக்கிற போது உங்களுக்கு வேறு ஏதோ ஞாபகத்துக்கு வந்து கொடுத்துன்னா கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கம்யூனிகேட் பண்ண, நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பாடம் கேட்கணும்னா அதுக்கு ஒரு மனநிலை வேணும். எங்கே இருக்குது பாருங்கள், லட்சியத்தை வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நம்முடைய லட்சியம் என்ன? துன்பத்தில் துடிக்கக்கூடாது, இன்பத்தில் துள்ளக்கூடாது, இதுவே நமது குறிக்கோள். இன்னொரு பாஷையில் நான் சொல்லுவேன், இடைவிடா நிறை உணர்வு. இதனுடைய தமிழ் சொல், இடைவிடா நிறை உணர்வு. எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு நிறைவு, துக்கம் வந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கான். நேற்றுக்கு ஒரு ஜோக் சொன்னார் ஒருத்தர், படித்தேன். அதாவது ஒரு வீட்டில் ஏதோ யாரோ இறந்து போயிட்டாலாம், இறந்து போன வீட்டில் அவரை உட்காத்தி வச்சுருக்கான். இவன் போய் பார்க்குறதுக்கு போயிருக்கான், இவனுக்கு அவன் பங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவன் ரொம்ப யாரை பார்த்தாலும் சிரிப்பு மூட்டி விடுவானான். அவனை கண்டுக்காமல் இருக்கணும்னு சொல்லி இவர் பேசாமல் இருந்தார். அவன் பக்கத்தில் வந்துவிட்டான், வந்துட்டு பார்த்தீங்களா நாக்காளியில் உட்காந்துருக்கார் பாருங்கள், எப்படி சிரிச்சிட்டே இருக்கார்ல அப்படிங்கிறான். இவருக்கு அதை கேட்டாலும் ஏன்னா துக்கமான வீட்டில் போய் சிரிப்பாளராகுது, அது இவரை அடக்கிக்கிறார், கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அப்போ வந்து அவன் பாருங்க அந்த அப்படியே ஏதோ ஒரு சிரிச்சிட்டே இருந்திருப்பார், பொழுது டக்குன்னு உயிர் படுத்து பிறகு போயிட்டார் பொருள். அவர் சிரிச்சிட்டே இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் சிரிச்சிட்டே இருக்கார், சுற்றி இருக்கிறவங்க அழறான் பாருங்க, என்ன என்ன கடன் அத்தனையும் வாங்கிட்டு பணம் அத்தனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, எப்படி அத்தனை பேர் அழுதுன்ட்ருக்கான் பார்த்து. நிறைய பேருக்கு இவங்க எல்லாத்தையும் வாங்கி இவன் போயிட்டாம்பா. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, வாட் எவர் தி சிச்சுவேஷன், நம்ம வந்து அந்த ஆனந்தமே வேறு. அதாவது துன்பத்தில் துடியாமல், இன்பத்தில் துள்ளாமல், இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாமல் மனநிலை இருக்கிற ஒரு மனநிலை அது ரொம்ப. அதுக்கு என்ன வேணும்னா, நல்ல ஒரு தெளிந்த அறிவு வேணும். அந்த தெளிந்த அறிவு தத்துவ நூல்கள் குருமுகமாக தான் கிடைக்கும். அது கிடைக்கணும்னா நமக்கு சித்த சுத்தி வேணும், சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும், வேதாந்தப்படி தகுதி எல்லாம் வேணும். அந்த தகுதி வேணும்னு சொன்னால் நம்ம கடமைகளை நாம் ஒழுங்காக செய்யணும். நம்முடைய நமக்கு என்னெல்லாம் சாஸ்திரங்கள் விதித்திருக்கோ, நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா ஒழுங்காக செய்யணும், அதை ஒழுங்காக பண்ணணும். அப்படி பண்ணணும்னா இப்படி, இப்போ நான் ரொம்ப டெக்னிக்கல் சாஸ்திரிய பாஷையில் சொல்கிறேன், எனக்கு மோட்சம் வேணும். மோட்சம் வேணும்னா ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா எனக்கு குரு சாஸ்திர குருமுகமாக சாஸ்திர தத்துவசாஸ்திர விசாரம் பண்ணணும். குருமுகமாக தத்துவசாஸ்திர விசாரம் பண்ணணும்னா எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும். சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும்னா எனக்கு சித்தசுத்தி வேணும். சித்தசுத்தி வேணும்னா எனக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம் வேணும். நிஷ்காம தர்மானுஷ்டானம் தான் இன்னொரு பாஷையில் கர்மயோகம் சொல்லலாம். ஆ நிஷ்கா அது வந்து நிஷ்காம கர்மயோகம்னு சொல்லலாம். நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணணும். நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்ச நாள் சகாம தர்மானுஷ்டானம் பண்ணியிருப்பேன். சகாம தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஸ்ரத்த வேணும். சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வேணும். ஆகவே நான் ஸ்ரத்தையோட இதெல்லாம் இதுதான் என் லட்சியம். ஆக மோட்சத்தை லட்சியமாக வச்சு அதுக்கு இதெல்லாம் வழி, அதுதான் அத்தியாத்ம சேதஸ். என் லைஃப்பை பற்றி, என்னுடைய கோலை பற்றி எனக்கு கிளியராக இருக்கேன். என்னுடைய சாத்தியம் என்னங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி இருக்குது. அந்த சாத்தியத்துக்கு சாதனத்துலேயும் எனக்கு கிளாரிட்டி இருக்குது. அதுக்கு பேர் தான் அத்தியாத்ம சேதஸ், சாத்திய சாதன விவேகா. ஆக அத்தியாத்ம சேதஸ் இஸ் ஈக்குவல் டு சாத்திய சாதன விவேகா. பரம புருஷார்த்தமாகிய மோட்சம்தான் எனக்கு சாத்தியம். அதுக்கு சாதனங்களெல்லாம் இதுதான், குருசாஸ்திர விசாரம் சாத்தியம், அது அடுத்த சாத்தியம், நெக்ஸ்ட் சாத்தியம், அதுக்கு இது விஷயம் அப்படி வருது. ஆகையினால நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ரத்தையோடு நான் சகாம், இங்கே வந்து சகாம தர்மானுஷ்டானத்தை பற்றி அதிகமாக சொல்லலை இந்த ஸ்லோகத்தில். அதனால் நான் வந்து தப்பு இல்லை, நமக்கு முதல்ல நம்ம பணம் வேணும், பதவி வேணும், குடும்பம் அதெல்லாம் வேணும்னு சொல்லி சகாம தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் ஒத்துக்கிறது. சாஸ்திரத்தில் பார்த்தா, வேதங்களில் பார்த்தா நிறைய இதுதான் இருக்குது. பஷ்யதி புத்திரம், பஷ்யதி பௌத்திரம், பிரஜையா பசுபெருமி துணையிற்ஜாய், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோ, வீடெல்லாம் நிறைய மாடெல்லாம் இருக்கட்டும், நல்ல நெல்லெல்லாம் விளையட்டும், பசு எல்லாம் ஆனந்தமாக இருங்கோ, பிருத்திவி சாந்தி, அந்தரிக்ஷம் சாந்தி, தேவ் சாந்தி, எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த அதை நம்ம சாஸ்திரம் சொன்னபடி பண்ணினோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த லைஃப் பர்மனெண்ட் கிடையாது, இது அனித்தியத்துவம் புரியும். இந்த சகாம தர்மானுஷ்டானம் பண்ண பண்ண இந்த லைஃப் இம்பர்மனெண்ட் அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த புரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அந்த சகாம தர்மத்தில் இருக்கிற அந்த தர்ம புண்ணியம், அந்த புண்ணியம் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விவேக வைராக்கியம் டெவலப் ஆகும். அந்த விவேக வைராக்கியம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் பண்ணணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காகும். இல்லாட்டி சடனாக விட்டோம்னா போயிடும். விவேக வைராக்கியம் வந்து இமோஷனலாக விட்டுவிடக்கூடாது. ஆக அந்த சகாமத்தை நிஷ்காமமாக மாற்றுறது. அப்போ என்ன கேட்போன்னா, பகவானே எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நீ கொடுத்துருக்கே, எவ்வளோ கொடுத்து வந்தாலும் போகாது, இதுக்கெல்லாம் திருப்தியே கிடையாது, அதனால் எனக்கு எல்லாம் அமைஞ்சு கொடுத்து, எனக்கு இதெல்லாம் இனிமேல் வேண்டாம், எனக்கு மோட்சம்தான் வேணும். ஆக என்ன, நான் இனிமேல் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்க போகிறதில்ல, என்னது பெரிய பெரிய லிஸ்டெல்லாம் போட்டுண்டு அதை கொடு இதை கொடுன்னு சகாம கர்மாலாம் நான் பண்ண போகிறதில்ல, நிஷ்காமந்தான் பண்ண போகிறேன். அதுதான் அதுக்கு பேர் தான் பழக்கத்தில் கர்மயோகம் சொல்கிறேன். அது சாஸ்திரத்தில் வந்து நிஷ்காம சகாம தர்மானுஷ்டானத்தையே கர்மயோகம் சொல்லலாம். சகாம கர்மயோகம் தர்மம் வந்துட்டாலே கர்மயோகம் தான். ஆக சகாம கர்மயோகா நிஷ்காம கர்மயோகா அந்த அதைத்தான் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்லோக ஸ்லோகத்தை தான் பார்க்குறேன். யுத்தியஸ்வ அப்படின்னு சொன்னால் சண்டை போடுன்னு அர்த்தம். அர்ஜுனங்கிட்ட சொல்கிறார், இந்த இடத்துல யுத்தஸ்வ ஈஸ் ஈக்குவல் டு ஸ்வதர்ம அனுஷ்டானம் குரு. ஓம் கடமையை அங்கே போ யுத்தத்தில் என்ன பண்ணணும், அங்கே சண்டை போடணும், இங்கே வீட்டுக்குள்ளே வந்து பண்ணக்கூடாது. ஆகையினால என்ன சொல்கிறார், உன் கடமையை செய்யுங்கிறார். இதுக்கெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் அதிலே இருக்குது, நியத்தம் குரு கர்மத்துவம் அதெல்லாம் அது நிறைய சொல்லியிருக்கார் கிருஷ்ணர், இதே அத்தியாயத்தில் இருக்குது. ஆக என்னுடைய கடமைகளை நான் செய்யணும், நான் வந்து என்ன பலனை இந்த லௌகிக பலனை விரும்பி பண்ணக்கூடாது. முதல்ல லௌகிக பலனை விரும்பி கொஞ்சம் காலம் பண்ணிகிட்டு இருந்தேன், சாஸ்திரத்தில் சத்தை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த புண்ணியம் என்ன பண்ணிவிடுத்து, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவேக வைராக்கியத்தை கொடுத்துடுத்து. அந்த விவேக வைராக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை மனசில் வச்சுருந்தா இங்கே சொல்கிறார். இந்த இடத்துல யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வன்னா உன்னுடைய கடமைகளை, உனக்கென்று வரையறுக்கப்பட்டுள்ள கடமைகளை, டியூட்டீஸை ஒழுங்காக பண்ணு. அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார், விகதஜ்வரா யுத்தியஸ்வ, வித்தவுட் டென்ஷன், நோ எக்ஸைட்மெண்ட், நோ அஜிடேஷன், நோ டென்ஷன், நோ ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒன்லி என்ன சொல்கிறது, என்ன நோ டென்ஷன், ஒன்லி அட்டென்ஷன், பொறுப்பாக பண், வேலையை ஒழுங்காக சமத்தாக பண். விகத ஜுவரா, ஜுவரஹான்னா என்ன அர்த்தம், மனசில் கொந்தளிப்பு. விகத ஜுவரஹான்னா என்ன அர்த்தம், மனசில் கொந்தளிப்பு இல்லாமல் பண்ணு. பூஜை பண்ணுறதையே பிரசன்ன வதனமாக பண்ணேன், பிரசன்ன வதனார்த்தம் பூஜாவா, பிரசன்ன வதனேன பூஜாவா, பூஜை பண்ணுறதுக்குள்ளே எடுத்துவிடா இங்கே அதை பண்ணுறான் இப்படி கொடு அப்படின்னா பூஜையே வேண்டான்னு தோல். பூஜை பண்ணுறதே நம்ம பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல, விவகாரம் பண்ணுறதே பண்ண வேண்டி இருக்கும், ஆனால் வந்து பிரசன்னமாக பண்ணணும். அந்த பூஜை பண்ணுறதுக்கு அந்த அர்ச்சகனுக்கு லட்சணங்கள்லாம் சாஸ்திரம் அப்படி சொல்கிறது, பிரசன்னோ பூத்வா அப்படின்னே சொல்லியிருக்கு. பூஜை பண்ணுறதையே வந்து தலையெழுத்தே பண்ணணுமே, அந்த போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னா நம்ம ஊர் சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலையாம், வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலையாம். இது எப்படி ஆக்கிட்டோம் பாருங்க, கொலை பண்ணிட்டான். ஒரு கோயிலில் ஒரு வாத்தியார் ஒருத்தரை கேட்டேன், ஒருத்தர் யாரோ ஒருத்தரை பார்த்தேன், அவரை கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கல்லை கழுவி வயத்தர வைப்பேனுங்கிற கோவிலில் பூஜை பண்ணுறாங்க இப்படி இல்லாமல் சொல்லுவா. ஆட்டிடியூடே எவ்வளோ தோஷம், பாபம் இல்லையா, அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஆஹா விகதஜ்வரஹா, விகதஜ்வரஹா யுத்தியஸ்வன்னா என்ன அர்த்தம், குய அமைதியாக சாந்தமாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு, அமைதியாக பண்ணு, பரபரப்பு வேண்டாம், படபடப்பு வேண்டாம், சந்தோஷமாக பண்ணு, விவேக வைராக்கியம் சித்தி ஆகணும்னு சொல்லி பண்ணு, அதுக்காக பண்ணுங்கிறார். அதெல்லாம் நிறைய ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தா முடிக்கவே முடியாது. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. அதனால் பகவான்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, எனக்கு இந்த லௌகிக விஷய சுக பலமெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஞானம் வேணும், சித்தசுத்தி ஞானத்துக்கு சித்தசுத்தி வேணும், மோட்சம் வேணும். இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்புறதுக்குள்ள நான் இங்கேயே மோட்சம் அடைஞ்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட டென்ஷன் இல்லாமல் உன் டியூட்டியை பண்ணு. இது எவ்வளோ வேணாலும் நீட்டலாம், இதெல்லாம் வந்து என்னுடைய கடமை, என்னுடைய என்னது சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ரிச்சுவல்ஸ், டியூட்டீஸ், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், இது ரொம்ப பெருசு, இதெல்லாம் கடைப்பிடி. அது சரி, அதை பண்ண பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்ன நினைக்கணும், பண்ணிட்டுருக்கிற போதும் என்ன நினைக்கணும், முடிக்கிற போதும் என்ன நினைக்கணும், சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. சர்வாணி கர்மாணின்னா அர்த்தம் நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்டித்த, அதில் நித்திய நைமித்திகம்தான் இங்கே, காமிய பிராயஷ்டித்தெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல. முதல்ல நித்திய நைமித்திக காமிய பிராய அஞ்சு கர்மா இருக்குது, அதாவது கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் வந்து ஏதாவது குழந்த பிறந்தா, கல்யாணம் ஆனால், அந்த மாதிரி சமயத்தில் பண்ணுற கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள். காமிய கர்மானா பரண விரும்பி பண்ணுறது, பிராயஷ்டித்தம்னா நம்ம பண்ண பாபத்துக்கெல்லாம் பிராயஷ்டித்தம் பண்ணுறது. ஆனால் இந்த கர்மயோகம் நிஷ்காம கர்மயோகத்தில் காமிய கர்மா பிராயஷ்சித்த கர்மா கிடையாது. நித்திய நைமித்திக கர்மா மாத்திரம்தான். பிரதிஷத்த கர்மா என்றைக்குமே கிடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எது தப்புங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது செய்யாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தேச்ச. என்னை அண்டர் கரண்ட்டு பகவானை நினச்சிண்டே இதை பண்ணணும். எத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். யஜ்ஜுஹோஷி எத் கரோமி யதஸ்நாசி எத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். பகவான் சொன்ன மாதிரி சர்வாணி இங்கே சந்நியஸ்யன சமர்ப்பியன்னு அர்த்தம். சந்நியாசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. சமர்ப்பிய காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகதேஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் ஆனந்தமாக சமர்ப்பணம் பண்ணுறேன். ராத்திரி படுத்துக்கிற போதாவது காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இன்றைக்கி இன்றைக்கி பண்ணினா எல்லா கர்மாக்களையும் உன்னுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு படுத்துக்கணும். காலம்புரை எழுந்திருக்கிற போதும் சொல்லலாம், இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் நான் பண்ண போகிறதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு சொல்லணும். நம்மளில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அஜபா ஜபம்னு ஒன்று உண்டு. காலையில் எழுந்த உடனேயே இன்றைக்கி விட போகிற 21,600 மூச்சையும் சுவாமிக்கெல்லாம் டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். விநாயகருக்கு 600, சிவனுக்கு 2,000, அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 21,600 தடவை மூச்சு விடுறோமா? எப்படி தான் கணக்கு பண்ணணும்? வேணால் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் மிஷின்லாம் இருக்குது, வேணால் வச்சு பார்க்கலாம். ஆக 21,600 சுவாசமாக விடுறோம் ஒரு நாளைக்கு. இந்த 21,600 சுவாசத்தையும் அந்தந்த சுவாமிக்கு டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஜபம் இருக்குது. காலம்பரை எழுந்தவொடனே சொல்லிவிடுறது, அஜபா ஜபம் நிவேதயாமி, கணேசம் நிவேதயாமி, பரமேஸ்வரம் நிவேதயாமி, அம்பிகாம் நிவேதயாமி, இப்படி சொல்லி 21,600 சுவாசத்தையும் பிரித்து பிரித்து அந்தந்த தேவதைக்கு கொடுத்து விடுறது. என்ன சிஸ்டம் பாரு! இது அஜபா ஜபம்னே பேர், ஜபிக்காத ஜபம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பை பார்த்துக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் காலம்பரையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப்பும் அதில் சேர்ந்தது. இல்லை, காலம்பரை எழுந்த உடனே, காலம்பரை எழுந்த உடனே எல்லாத்தையும் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் நான் என்னெல்லாம் புண்ணியம் கர்மா பண்ண போகிறேனோ அத்தனையும் உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன், பாபம் பண்ணப்படாது, எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படி சொல்லிடணும். ராத்திரி படுக்கிற போது உன் அனுகிரகத்தினால இன்றைக்கி நான் புண்ணியகர்மாக்கள் இதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் தொதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பயே, உனக்கே நான் சமர்ப்பணம் பண்ணிவிடுறேன் அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கிடணும். அடுத்த நாள் இருக்கவே இருக்குது சுதினஞ்சமே. இப்போ இத்தனை பார்த்துட்டோம் பாருங்கோ, அத்தியாத்ம சேதஸுக்கு அர்த்தம் புரிஞ்சுதோ? எங்கேயும் எதை படிச்சுனுக்கோ மறந்து விடக்கூடாது. அத்தியாத்ம சேதஸு விகதஜ்வரஹா யுத்தஸ்வ, அப்புறம் சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. மயினா ஈஸ்வரே சமர்ப்பிய, ஈஸ்வரே சமர்ப்பிய, மூணாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது நிராசீஹி நிர்மம. நிராசீஹி சொன்னால் என்னென்னா, இந்த கர்மாவை பண்ணுற போது நமக்கு வந்து இப்போ தான் இங்கே சொல்லிவிட்டேன், ஆசீஹினா ஆசைப்படுறது, இந்த நான் பண்ணிவிட்டேன், எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு என்ன பலன் வரப்போகிறதோ தெரியல அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பாருங்கோ. இந்த நிராசைக்கு அர்த்தம் நோ எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனாக என்ன, எப்போ வர எப்போ வரப்போகிறதோ, எப்போ வரப்போகிறதோ, நான் பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன இன்றைக்கி வர்றது அப்படின்னா அப்படி நினச்சேனா வராது. அதனால் என்றைக்கு பகவான் அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும். அதனால் சங்கராச்சாரிய சொல்கிறார், ஈஸ்வரோ மே துஷ்யத்து இத்தியப்பி சங்கம் தெக்துவாங்கிறார். எப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு, பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம தினம் சங்கல் போஞ்சுனோம், மமோபாத்த சமஸ்துதிக்ஷை துவாரா பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம். பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துறதுக்காக நான் பழிச்ச பண்ணுறேன்னா, பரமேஸ்வரன் எங்கிட்ட திருப்தி அடைகிறதுக்காக பூஜை பண்ணுறேனா, அவருக்கு நான் திருப்திப்படுத்த முடியுமா? அவர் பூர்ணன், அவரை போய் நான் பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம். இப்போது அப்பா சொன்னதை குழந்தை, அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறார், இப்போல்லாம் இந்த காலத்தில் சொல்கிறது இல்லை, இப்போ மரியாதை காப்பாற்றிக்கணும்னு பேசாமல் இருக்கார். அந்த காலத்தில் சொல்லுவார். அப்போ வந்து பையன் வந்து பையன்கிட்ட அப்பா சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்ப்பா அப்படின்னு உடனே அப்பாவுக்கு அப்பா பிரியமாக அப்பா அப்பா சொன்னபடி நடந்துட்டா அப்பாவுக்கு நம்ம வேலை பிரியமாக இருக்குமா இருக்காதா? இருக்கு இல்லையா? அப்பா சொன்னபடி குழந்தை நடந்துட்டான்னா அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே பிரியம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது மாதிரி பகவான் சாஸ்திர ரூபமாக நமக்கு சொல்லியிருக்கார், சத்தியம் வத தர்மஞ்சரன். அப்படி நான் அதை கடைப்பிடிச்சா பகவானுக்கு எம்பேரில் பிரியம் வருமா வராதா? பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னா பரமேஸ்வரனுடைய பிரீத்தி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு அர்த்தம். பரமேஸ்வரனை போய் நான் பிரீத்தி பண்ண முடியுமா? அவர் பரமேஸ்வரத்வாத். பகவானுக்கு நான் பண்ணுற கர்மாவனால் அவருக்கு திருப்தியாக கிடைக்க போகிறது. நான் பண்ணுற கர்மாவனால் பகவான் என்ன நினைப்பார்னா, இவன் நான் படைச்சதுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது, நான் சொன்ன சாஸ்திரத்தெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறான்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியர் என்ன சொல்லுவார், நீங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுறீள் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறீள்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம அனுஷ்டிக்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் இல்லை, நம்ம அனுஷ்டிக்கிறது தர்மத்தை வாழலாம் கடைப்பிடிக்கிறாங்கிற போது அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரமாகிறோம். ஆக பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னா இறைவனுடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரமாக வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அது எப்படி, மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா, நான் சம்பாதிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாபம் எல்லா பாபம் நிறைய, மம உபாத்த சமஸ்த துரித க்ஷய, என்னால் சம்பாதிக்கப்பட்ட எல்லா விதமான பாபங்களும் நீங்குவதற்காகவும் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காகவும் அப்படின்னா என்ன அர்த்தம், துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வரனுடைய பிரீதியை பெறுவதன் மூலம், இது எவ்வளோ வேணாலும் சொல்லாமல் போல் இருக்கு, பரமேஸ்வரனுடைய பிரீதியை பெறுவதன் மூலம் என்னுடைய பாபங்களை நான் அழித்து கொள்வதற்காக. பரமேஸ்வரனுடைய பிரீதி என்னதுன்னா சாஸ்திர புண்ணியத்தை பண்ணிகிட்டே இருக்க இருக்க பாபம் போயிடும். நாம் புண்ணியம் பண்ணுறது தான் பகவானுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நம்ம புண்ணியம் பண்ணுறது பகவானுக்கு பிடிக்கும், நம்ம பண்ணுற புண்ணியம் என்ன பண்ணும், பழைய பாபங்களெல்லாம் போக்கிடும். வேதமே சொல்கிறது, தர்ம இது தர்மேண சர்வமிதம் இல்லை, தர்மோ விஸ்வஸ் ஜகத பிரதிஷ்டா லோகே தாத்தாரகம் சர்வபூதான்யுபஜீவந்தி, தர்மோ விஸ்வஸ் ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபம் அபனுதி, தர்மேண பாபம் அபனுதி. நல்லதெல்லாம் பண்ணினா தப்பெல்லாம் போயிடும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணால் முன்னாடி பண்ண ராங் இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் அங்கங்கே சேர்ந்து தொங்குறது அதெல்லாம் போயிடும். சரியா, அதுதான். அப்போ நிராசீகினா என்ன அர்த்தம்னா, நோ பகவான்கிட்ட நான் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, நான் பண்ணுறத பண்ணிகிட்டே இருப்பேன், என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடையேனையும் தாங்குதல். என்ன நீங்கள் வந்து என்ன தாங்கிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, நீங்கள் தாங்கினா என்ன தாங்காட்டினா அது உண்மை கடமை, என் வேலை நீர் சொன்னதை செஞ்சுட்டே இருக்க வேண்டியது, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி இருக்க, அதுதான் நிராசி. சரி, நிர்மமாக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது அடுத்தது அப்படின்னா, நம்ம பண்ணின கர்மாவுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா, என்றைக்கே ஒன்றா கொடுத்துட்டானோ அவருக்கு வேறு வழி இல்லை, அப்படி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்கோ, நம்ம ரெண்டு சொல்கிறது உண்டு, என்னமோ ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியம், நான் பண்ண புண்ணியம் கிடச்சி கொடுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிடைச்ச நான் இந்த காரியம் பண்ணினேன், இந்த காரியத்துக்கு இந்த பலன் கிடைச்சதுங்கிற போது அங்கே அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஐ மைண்ட் இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அந்த நிர்மம மமன்னா என்ன அர்த்தம், மமத்துவம், நான் இதை பண்ணினேன் எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நான் இந்த புண்ணிய கர்மாவை பண்ணினேன், இந்த புண்ணிய கர்மாவுக்கு இந்த பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி, நான் பண்ணினேன் இது என்னோடது, நான் பண்ணினதுக்கு கிடைச்சதுன்னு நல்லா கிடைச்சதுன்னா சொல்லுவோம். அதே மாதிரி என்னென்னா சரியாக வரலன்னு வச்சுக்கோ, என் தலையெழுத்து என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்கிறது அப்படி சொல்லிக்கிறோமா இல்லையா அடிக்கடி, நானும் போகாத கோயில் இல்லை பார்க்காத இது கிடையாது, எங்கள் ஆத்துக்காரர் மாத்திரம் மாறவே மாட்டேங்கிறாங்க, நான் உள்ளேயும் மாற மாட்டேங்கிறான், எப்படி இருக்கா சுவாமிஜி இது எதாவது ஸ்பெஷல் பூஜை இருக்கான்னு அவர் அதே தான் கேட்டு போகிறார். நடக்கிற காரியமாக ஆக நிர்மமோ பூத்வான்னா என்னென்னா, அந்த பலனை பற்றி இதுலேருந்து ரெண்டு விஷயம் என்னென்னா, இந்த ரிசல்ட்டு வரும்போது அந்த ரிசல்ட்டால் நாம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நிராசிஹி நிர்மமஹ. நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ அட்டாச்மெண்ட். நம்ம பண்ணினது இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே சுவாமிஜி நன்னா இருந்ததுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அஜட் ஒழிவேன், அதான் பண்ணு. ஆமாம்மா அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவேன், குரு கிருப்பே அப்படி சொல்லுவோம். வேறு ஒன்றும் கிளைம் பண்ணிக்கப்படாது, இதுதான் கண்டிஷன். ஆக எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து வேலை பண்ணுறதுல தான் சந்தோஷம், ரிசல்ட்டை என்ஜாய் பண்ணுறதுல நமக்கு சந்தோஷம் கிடையாது. எப்படி சுவாமின்னா அதுதான் தர்மம். நமக்கு வேலை பண்ணுறதே ஆனந்தம். அந்த சின்மயான சுவாமி சொல்கிற சுவாமி ஒர்க் இஸ் கிஃப்ட் பர். உனக்கு கிடைச்சிருக்கிற வேலையே உனக்கு கிடைத்திருக்கும் வேலையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு, வேலையின் பயன் அல்ல. அதனால் கர்ம பலன் இல்லை. நீங்கள் பண்ணணுன்னு சொல்லிவிடுறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு விட்றேன். 12:00. அதாவது நம்மக்கிட்ட மூணு குணம் இருக்குது, மூணு தன்மை இருக்குது. ஒன்று என்ஜாயர்ஷிப், என்ஜாயர்ஷிப். என்ஜாயர்ஷிப்னா போக்தா, போக்திருத்வம், போக்திருத்வம், என்ஜாயர்ஷிப் இருக்குது. இன்னொரு ஷிப் என்னென்னா டூயர்ஷிப் இருக்குது, கர்த்திருத்வம். எல்லாம் அழகாக சொல்கிறே. அதே மாதிரி தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது, நோவர், நோவர்ஷிப். அது பேர் ஞாத்ருத்வம். ஞாத்ருத்வம், கர்த்திருத்வம், போக்திருத்வம். இந்த மூணில் ஹியூமனுக்கு மாத்திரம்தான் ஞாத்ருத்வமும் கர்த்திருத்வமும் இருக்குது. அதர் ஸ்பீஷீஸுக்கெல்லாம் போக்திருத்வம் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ நமக்கும் போக்திருத்வம் இருக்குது. நம்ம எதுக்கு நம்மக்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னது? அதர் ஸ்பீஷீஸுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா கர்த்திருவம் அண்டு ஞாத்ருத்வம். நம்ம ஞாத்ருத்வத்தையும் கர்த்திருவத்தையும் என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம போக்திருத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இதுதான் விஷயம். நிராசீகி நிர்மமாகங்கிறத நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணத்தை விட நிறைய நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கணும். நல்ல காரியம் செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம். அதே மாதிரி நிறைய படித்து படித்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே எனக்கு ஆனந்தம். அதை தவிர இந்த கண்ணால் பார்த்து காதை நான் வேண்டான்னு சொல்லலை, அது ஒரு அளவாக வச்சு. ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதெல்லாம் குறைவு. நம்ம அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் போக்திருத்தம், ரியல் போக்திருத்தம் என்னன்னா, போக்திருத்தம் இருந்தால் போக்திருத்தம்னா சென்ஸ் ப்ரெஷர் என்ஜாய் பண்ணுறது. அதில் போக்திருத்தத்தை விட்டுட்டு என்னென்னா இதை என்ஜாய் பண்ணணும். எனக்கு பகவான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிற சக்தியை கொடுத்துருக்கார், அதே மாதிரி நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கார். அதர் பீயிங்ஸுக்கெல்லாம் இது கிடையாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அது பாபமும் பண்ணாது புண்ணியமும் பண்ணாது, அதுக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதோடு சரி. எனக்கு மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாய்ஸ் கிடச்சிருக்கு, இதை நான் நல்லபடியாக உபயோகப்படுத்துவேன். எப்படி வாழ்க்கையில் நமக்கு ஒரு பணம் கிடச்சிதுன்னா அந்த பணத்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நம்ம ஊரில் அது டாஸ்மாக் கடைக்கும் போகலாம், இல்லாட்டி ஒரு கோயிலில் போய் தேங்காய் வாங்கியும் போடலாம். அந்த 10 ரூபாய்க்கு அந்த வேல்யூ இருக்குது. அது மாதிரி இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்காக உபயோகப்படுத்தணும். அதைத்தான் அதனால்தான் மகாத்மாக்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த சரீரம் வந்து நல்ல புண்ணிய காரியங்களை செய்கிறதுக்காகவும் உன் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் தான் கொடுத்துருக்கே தவிர வேறு வெறும் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கவோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ பகவான் கொடுக்கலைன்னு மகான்கள் சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்கா பாவம். நம்ம வந்து அதை ஃபில்டர் எதை ஃபில்டர் பண்ணுமோ அதை பண்ணிட்டு அதை வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதிலே விடுறதுன்னு ஒன்று, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுன்னு ஒன்று, 2 காதிலையும் வாங்கிக்காமே இருக்கிறது ஒன்று, இப்படி பல விதமெல்லாம் இருக்குது. ஆகையினால நமக்கு வந்து இப்போ கீதையோட சாரத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கோ. ஆஹ இந்திரியேந்திரிய அர்த்தே ஸ்லோகம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே சத்வானுரூபா சர்வஸ்ய மயி சர்வாணி கர்மாணி, மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்மச்சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வவிகதஜ்வரஹா. கீதை இதுதான் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக தெரிந்து கொண்டு நமக்கிட்ட கடமைகளை நாம் மனக்கொதிப்பில்லாமல் செய்து அதை இறைவனுக்கு பூஜையாக சமர்ப்பணம், இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து எதையும் எதிர்பாராமல் எதனிடத்திலும் பற்றுக்கொள்ளாமல் இருப்பதே பகவானுடைய உபதேசம் என்று சொல்லி இந்த செஷனை பூர்த்தி பண்ணுறேன். அடுத்த செஷன் 2:30 இருக்குது. டீச்சிங்ஸ் ஆஃப் ஆதிசங்கரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சொல்கிறேன். ஆச்சாரியோட உபதேசங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் நிறைய இப்போ படிச்சுட்டுருக்கேன், ஆச்சாரியோட பாஷந்தான் நிறைய படிச்சுட்டுருக்கேன். எனக்கு போகல, எங்கே எனக்கு டைம் போகல, இங்கே இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. நல்லா ஆச்சாரியம் தான் அனுகிரகம் பண்ணணும். அப்போ அடுத்த தடவை இருக்குதுன்னு அர்த்தம் ஆகிடுது. உங்கள் அன்புனால் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். பார்ப்போம், பரஷுராம் மனசு வைக்கணும். அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான பிரார்த்தனைகள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு நீங்களும் மனசில் சாந்தியோடு இருந்து உங்கள் வாழ்க்கை மூலமாக அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆச்சாரியாட்சியெல்லாம் நிறைய பிரார்த்தனை பண்ணி உங்களை எல்லாம் மனசார வாழ்த்துறேன். 2:30 சந்திப்போம். நீங்கள் எல்லாம் ஆகாரம் பண்ணிவிட்டும் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு வாங்கும். 2:30 நான் இங்கே வந்துடுவேன். ஜெய் புவனேஸ்வரி. ஹரி ஓம்.